SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
ஆஸ்திரேலியாவால் தமிழர்கள் அனைவரின் சார்பாகவும் SBS தமிழ் ஒலிபரப்பினூடாக அன்பு வணக்கங்கள்.
ஆஸ்திரேலிய தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
நாம் எல்லோரும் வாழ்க்கையில் பல பாத்திரங்களை ஏற்று வாழ வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் சமமாக ஏற்று வாழ்வது முடியாத காரியம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல நடிகராக, நல்ல ஓவியராக, நல்ல பேச்சாளராக, நல்ல அறிஞராக, நல்ல குடும்ப தலைவராக பல பாத்திரங்களில் பிரகாசிக்கிறீர்கள். அனைத்திலும் நல்ல என்ற அடைமொழியே பொருத்தமாக அமைகிறது. நல்ல மனிதர் சிவகுமார் என்றே நீங்கள் அறியப்படுகிறீர்கள். இதை மற்றவர் யாராவது பின்பற்ற விரும்பினால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
நல்ல என்ற அடைமொழியை வச்சு நல்ல மனிதர், நல்ல ஓவியர் சொல்றீங்க. நான் நல்ல மனிதனா, நல்ல ஓவியனா, பேச்சாளனான்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி வாழ்ந்தேங்கிறத மட்டும் சொல்றேன், நீங்க முடிவு செஞ்சுக்கங்க. 1958 யோகாசனங்கள் செஞ்சிட்டு இருக்கேன். காஃபி டீ டேஸ்ட் பண்ணி 58 ஆகுது. புகை மது பிற மாது தொடர்பு கிடையாது. ஓவியனா வாழ்ந்த காலத்தில் 10 மணி நேரம் காலையில் 8 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து ஒரே மூச்சா ஓவியம் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி திருவண்ணாமலை கோயிலில் 8 மணி நேரம் ஒரே சிட்டிங்கில் உட்கார்ந்து ஓவியம் பல வரைஞ்சிருக்கேன். மகாபலிபுரம் சென்னையிலிருந்து 56 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் தெருத்தண்ணையில் படுத்து தெரு குழாயில் கைப்பம்பில் தண்ணி அடித்து குளிச்சுட்டு அஞ்சு ரதங்கள், கடற்கரை கோயில், லைட் ஹவுஸ் எல்லாம் வரைஞ்சேன். அப்படியே திருக்குளக்குன்றம் 25 கிலோமீட்டர் மழையில் நனைஞ்சுக்கிட்டே போய் ஓவியம் வரைஞ்சேன். அங்கிருந்து செங்கல்பட்டு 25 கிலோமீட்டர், அங்கிருந்து சென்னை 45 கிலோமீட்டர் சைக்கிளை சுற்றி ஓவியங்களை வரைஞ்சேன். என் வாழ்க்கையில் வசந்த காலமாக அந்த 7 ஆண்டுகள் தான் என்னால் சொல்ல முடியும்.
உங்களை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய திரைப்படம் காக்கும் கரங்கள். துணை நடிகராக நீங்கள் தோன்றும் 4 காட்சிகள் மட்டுமே அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றன. இருந்தாலும் நீங்கள் நல்லவராக காட்டப்படுகிறீர்கள்.
பயப்படாம சொல்லுமா, உங்க அண்ணன் யாரு?
அது ஒண்ணு மட்டும் என் உயிர் போனாலும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் வச்சுக்கோங்க, இல்லன்னா விட்டுடுங்க.
வேண்டாமா, விட்டுடுங்க.
அப்ப நான் போயிட்டு வரேன்.
உன்னலம்மா, கேள்வி கேக்குறத விட்டுடுங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன்.
ராதா, உன் மனசு ஒரு நாள் மாறும். இங்க பல வகையான கைத்தொழிலுங்க இருக்கு, உனக்கு பிடித்தமானதை நீ செய்யலாம். சுகுணா, ராதாவை கூட்டிட்டு போ. வாங்கம்மா. தம்பி, அந்த பெண்ணுக்கு உள்ள மென்மையா இருக்கு, ஆனா ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதம் இருக்கிற மாதிரி தெரியுது.
அதுக்கு காரணம் அவளுக்கு இருக்கிற அங்ககினம் தான். அம்மா, அவளுக்கு மட்டும் நல்ல நிம்மதியை நான் கொடுக்க முடிஞ்சா என்னை விட அதிர்ஷ்டசாலி இருக்கவே முடியாது.
திரைப்படங்களில் நடித்தது போதும் என்று முடிவெடுத்து நீங்கள் நடித்த கடைசி படம் பூவெல்லாம் உன் வாசம். அதிலும் ஒரு நல்ல அப்பாவாக, ஒரு நல்ல நண்பராக, ஒரு நல்ல மனிதராகவே சித்தரிக்கப்படுகிறீர்கள்.
தீபா, நீங்கெல்லாம் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கியா. பில்டிங் கட்டுறதுக்கு முறையான படிப்பு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்க அப்பாவும் பட்ட அவமானம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. நாங்கள் எவ்வளவோ கனவு கண்டோம், பெரிய பெரிய மாட மாளிகைகள் கட்டணும், ஆஸ்பத்திரி கட்டணும், ஹோட்டல் கட்டணும். அதுக்காக வெலிங்டன் குரூப், தாமஸ் குரூப்னு பல கம்பெனிகள் ஏறி இறங்கணும். எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் எங்களை வெறும் மேஸ்திரியா தான் பார்த்தாங்க. ஆனா உங்க நிலைமை அப்படி இல்லை. உங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, கட்டடக்கலை சம்பந்தமா வெளிநாடு போய் படிக்கிற அளவுக்கு வசதிகள் இருக்கு. உங்களை பத்தி நிறைய கனவு கண்டுட்டு இருக்கோம்பா. தப்பான வழியில நீ போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை அடிச்சேன். அதெல்லாம் மனசு வச்சுக்காத. நீங்களாம் நல்லா இருந்தா தானப்பா எங்களுக்கு சந்தோஷம்.
நல்ல மனிதன் அப்படின்னு முழுசா யாரையுமே சொல்ல முடியாது. மகாத்மா காந்திய கஸ்தூரிபாவுக்கு ரொம்பவும் டார்ச்சர் கொடுத்துருக்காரு. அவர் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் பேர் வாங்கினவர். ஆனால் தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுமையான ஃபாதராக தான் இருந்திருக்காரு. நான் சிறு வயசில் 10 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. விதவை தாயால் வறுமையில் வளர்க்கப்பட்டவன். அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்தில் கெட்ட பழக்கங்கள் தவிர்த்தே வாழ்ந்தேன். மண்ணில் மனுஷனாக பிறந்ததுக்கு அடையாளமாக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் சிறு வயசுலேயே எனக்கு வந்துடுச்சு. ஆர்டிஸ்ட் லாங் லைஃப் இஸ் ஷார்ட்டுங்கிற எண்ணம் 20 வயசுக்குள்ளேயே எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் உடலை பேணணுங்கிற எண்ணம் படிக்கிற காலத்திலேயே வந்துடுச்சு.
நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடித்தது 3 திரைப்படங்களில். அவருடன் நீங்கள் நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி படம் 50 நாட்கள் ஓடிய பின்னர் செங்கல்பட்டில் மாணவர்கள் சுனாமி அலைபோல் ரஜினியை பார்க்க மோதியடித்து வந்தபோதே இவர் உச்சம் தொடுவார் என்று என் உள்மனம் சொல்லியது என்றும், அப்போது என் சம்பளம் 25,000, அவரது சம்பளம் 2,500 ரூபாய். இன்று 100 கோடி சம்பளம் தர தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனாலும் அன்று போல் இன்றும் என் மீது அதே மரியாதையை அப்படியே வைத்திருக்கிறார் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள்.
லாபம் ஐயா, நீங்க அடிக்கடி வரணும், நம்ம கடைக்கே வரணும். வாங்க வாங்க.
அடா பாவி, 9 ரூபாய் சட்டையை உங்ககிட்ட 14 ரூபாய் சந்தோஷமா வாங்கிட்டு போறான். நான் உண்மையை சொன்னேன்.
ஏய், உண்மையை சொன்ன அர்ச்சந்திரகதி என்னாச்சு? அந்த காலத்துல நம்ம பெரியவங்க அர்ச்சந்திரகதையை ஏன் வச்சாங்க? உண்மையை சொன்னா அர்ச்சந்திர மாதிரி கஷ்டப்படணும், அதனால சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொய்யே சொல்லி பொழைச்சிக்கணும்னு நமக்கு புத்தி போடுறதுக்காகத்தான் அந்த கதையே வச்சிருக்காங்க. பொழைக்கிற வழியை என்ன பார்த்தாலும் கத்துக்கடா
நாகராஜன். இதெல்லாம் பிறவிலேயே வரணும், இடையில வராது.
நீ பொழைக்க மாட்டேன். வாங்க சார், வாங்க. ஏன் புழை கொடுக்காத போ. வாங்க சார், என்ன துணி வேணும்?
சினிமா துறையில் பலரும் பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாகிறார்கள். இதிலே நான் தொழில்சார் விமர்சனத்தை கூறவில்லை. இந்த விமர்சனங்களுக்கு அப்பால் பட்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வாழக்கூடியதாக இருப்பதற்கு முக்கியமான காரணங்கள் இரண்டை சொல்லுங்களேன்.
சினிமாவில் நுழைஞ்சு 40 வருஷம், 192 படங்களை நடித்தேன். 175 படங்களில் ஹீரோ, 87 ஹீரோயின்களால் நடித்தேன். 150 தடவை மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேதுனா சொல்லி தாலி கட்டினேன். ஆனால் ஒரே அம்மாவோட தான் வாழ முடிஞ்சது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஓவியர், நடிகர், பேச்சாளன் என்று பல வகைகளில் கலைத்திறனை வெளிப்படுத்தும் சிவக்குமார் அவர்கள்.
நடிப்பில் சொல்லிக்கிற மாதிரி நான் எதையும் சாதிக்கல. 50 ஆண்டுகளுக்கு பிறகு என் படங்கள் பேசப்படாது. தரமான படங்கள்னா ஒரு 10 படங்கள் சொல்லலாம்.
அப்படி ஒரு திரைப்படம் நீங்கள் கதாநாயகனாக லக்ஷ்மியுடன் நடித்த தண்டிக்கப்பட்ட நியாயங்கள்.
அவசியம் எனக்கு இல்ல, போய் வேற சட்டை
எடுத்துட்டு சரியான மட்டும் தெரியுதோ?
அப்படிப்பட்ட கண்கள் என்ன மாதிரி டாக்டர்களுக்கு இருந்தா தான் ஒளிஞ்சிருக்க வியாதிகளை கண்டுபிடிக்க முடியும்.
மக்கள் திலகம் MGR அவர்கள் தொண்டையிலே சுடப்பட்டு மீண்டும் நடிக்க வந்த போது அவர் நடித்த முதல் திரைப்படம் காவல்காரன். அதில் அவரது தம்பியாக நடித்திருந்தீர்கள்.
சந்திரா, புறப்படு. எங்க பிறந்ததுலேருந்து எங்க இருந்தியோ அங்க நான் இங்கே தான் இருக்க போறேன். இங்கே இருக்க போறியா? இது எந்த இடம்னு உனக்கு தெரியுமா?
தெரியும். உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது.
ஓஹோ, தெரிஞ்சு போச்சா? சந்திரா, தாய் இல்லாத ஒண்ணே அன்பு காட்டி அரவணைத்து ஆளாக்கி விட்ட தெய்வத்தை, நம்ம அம்மாவை இந்த ஈழ பிறவிங்களா இழிவா பேசக்கூடிய நிலைமை உண்டாக்கிட்டோம்.
நம்ம அம்மாவா?
என்ன
உங்க அம்மா சொல்லு.
என்னடா சொல்ற?
இப்படிப்பட்ட உங்க அம்மாவை எங்க அம்மானு சொல்றது நான் ஒண்ணு மானம் கட்டவில்லை.
அம்மாவை ஏண்டா திட்டேன்? எழுந்துடுறா, இனிமே அடிக்க மாட்டேன்டா ஒண்ணு.
முதல் தமிழ் சினிமாஸ்கோப் திரைப்படம் ராஜராஜ சோழன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மகனாக ராஜேந்திர சோழனாக அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தீர்கள்.
விமலாதித்தா, எப்போது வந்தா எங்கே புறப்பட்டு விட்டாய்?
ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன். எதையும் நிதானமாக சொல்லும் நிலையில் நான் இல்லை.
என்னடா சொல்கிறாய்?
இப்படி வா, ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு போய்விடுகிறேன்.
என்ன?
நீதி நெறி தவறாத உன் தந்தையாரை அந்த நயவஞ்சகன் பாலதேவன் அநீதியான பாதைக்கு அழைத்துச் செல்கிறான். அதை நீதான் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும்.
என்ன நடந்தது? ஏன் இப்படி பேசுகிறாய்?
விபரத்தை உன் தந்தையாரிடமே போய் கேள். நான் வருகிறேன்.
தந்தையே, இங்கு வந்த விமலாதித்தன் தங்காமல் வேதனையோடு போகிறானே, என்ன நடந்தது?
அது பெரிய பிரச்சனை. சொன்னால் புரிந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு வயது போதாது.
ஒரு முறைதான் சொல்லுங்களேன், நானும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். இங்கு நடக்கும் நன்மை தேவைகளில் எனக்கும் பங்கு இல்லையா?
இப்போது அரசன் இளவரசன், போய் உன் வேலையை பார்.
ஏனப்பா இப்படி பேசுகிறீர்கள்?
என்ன இளவரசே, சக்கரவர்த்தியார் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், அவரை சற்று சிந்திக்க விடுங்கள்.
இது தந்தைக்கும் மைந்தனுக்கும் உள்ள பிரச்சனை, தயவு செய்து தாங்கள் தலையிட வேண்டாம்.
என் ஆலோசகரை எதிர்த்து பேசும் அளவுக்கு நீ வளர்ந்து விட்டாயா?
ஆயிரம் நாடகங்கள்ல இந்தியா முழுக்க போய் நடிச்சேன். அந்த அனுபவம் மேடையில தைரியமா 10,000 பேர் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உதவியா இருக்கு.
ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் நீங்கள் நடித்திருந்த ஒரு பாடல்,
மாதென்னை படைத்தான் உனக்காக,
மாதங்கள் படைத்தான் நமக்காக,
மாதென்னை படைத்தான் உனக்காக,
மாதங்கள் படைத்தான் நமக்காக,
கீதங்கள் படைத்தான் இசைக்காக,
காதலை படைத்தான் கணக்காக,
கீதங்கள் படைத்தான் இசைக்காக,
காதலை படைத்தான் கணக்காக,
மாதென்னை படைத்தான் உனக்காக,
மாதங்கள் படைத்தான் நமக்காக. கார்த்திகை மாதத்து தீபங்கள் போல் எந்தன் கண் பறிக்கும் உந்தன் பேரழகு, கார்த்திகை மாதத்து தீபங்கள் போல் எந்தன் கண் பறிக்கும் உந்தன் பேரழகு, தமிழ் மகளே, தை மகளே, அத்தை மகளே, என்னை தழுவிட பிறந்த தமிழ் மகளே, மாதங்கள் படைத்தான் நமக்காக.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.